மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே
இப்பொழுது சகோதரர் அப்பாத்துறை அவர்கள் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம்.
தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஊழியத்தின் பாதையிலே இப்ப அநேகர் என்னை சந்திக்க வருகிறார்கள். வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, குடும்ப காரியங்கள், பிள்ளைகள் காரியம், பிரச்சனை காரியம், போராட்டங்கள், இப்படி பல பேர் போராட்டத்தின் மத்தியிலே என்னை சந்தித்து ஜெபிக்க வருகிறாங்க. அவங்க வருகிற பொழுது சில பேர் மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. உன உடைந்து போய் அவங்க சொல்ற வார்த்தையை கேட்டா, பிரதர் என் வாழ்க்கையில சுகமே இல்லை, பிரதர் சுகமே இல்லை, சரீரத்துல சுகம் இல்லை, குடும்ப வாழ்க்கையிலும் சுகம் இல்லை, பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஒரு சுகமும் இல்லை, எங்க வாழ்க்கை ஒரு சுகம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது, ஏன் என் குடும்பம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அநேக துக்கப்பட பார்க்க முடிகிறது. பாருங்க, இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பாக கூட ஒரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்க விட்டு கடந்து போயிட்டு வந்தேன். ஜெபம் பண்ணுகிற பொழுது அந்த சகோதரர் என்னை மிகுந்த உள்ளத்தோடு சொன்னார், ஏன் என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, எனக்கு தெரியவே இல்லை. அழுதான், ஏன் பிரச்சனை வருது பாருங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை, மனைவிடைய வாழ்க்கையில பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனை. என் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சுகம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒன்று வியாதி, பிள்ளைகள் நிமித்தம் போராட்டங்கள், இப்படி பல விதத்திலும் போராட்டங்களும் வியாதிகளும் வந்து எங்க வாழ்க்கை ஒரு சுகமே இல்லை என்று சொல்லி அவர் துக்கத்தோடு தன் காத்து சொல்லி என்னத்தை ஜெபிக்க முடியாத சொன்னார். இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நடந்த காரியம், பாருங்க, இன்னைக்கு எங்கே போனாலும் அநேக சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஏன் எங்க வாழ்க்கையிலே இப்படி சுகம் இல்லை, அற்புதம் நடப்பது இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகளும் போராட்டங்கள் மேல் போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது, இதுக்கு ஒரு முடிவு கிடையாதா என்று சொல்லி அநேக சொல்லுகிற காரியம் உண்டு. ஆனா வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? நாம் சொல்லுகிற வார்த்தையை இன்னொரு மனிதரும் சொன்னான், அவருடைய வாழ்க்கையில் இதே பிரச்சனை, இதே போராட்டம். அவரும் இன்னைக்கு நாம் சொல்லுகிற வார்த்தையை அவரும் அதே தான் சொன்னார். இன்னைக்கு அந்த வார்த்தையை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 3:26 நாம் வாசிக்க கேட்போம்.
எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது.
இங்கே யோபு இந்த பக்தன் அழகாய் சொல்லுகிறார், எனக்கு சுகமும் இல்லை, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, என் உள்ளத்துல அமைதியுமே இல்லை, ஒரே தத்தளிப்பு, என் குடும்பமே தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க கூட சொல்லலாம், ஐயா வியாதி, பிள்ளைகள் பத்தி ஒரு பிரச்சனை, திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு அங்கேயும் பிரச்சனை, மக நிமித்தமா போராட்டம், எனக்கு தான் வியாதி என்று சொன்னா இந்த வியாதியை நான் கஷ்டப்படுகிறேன். சரி, இந்த வியாதிக்கு ஒரு முடிவை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அதிலிருந்து பிள்ளைகள் நிமித்தமா தத்தளிப்பு வருது. இல்ல வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, தொழில் செய்யற இடத்துல பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, ஒரு சமாதானமே இல்லை, ஒரு இளைப்பாறுதலே இல்லை, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கு இந்த இடத்துல அப்படிப்பட்ட போராட்டத்தோட வந்திருக்கலாம். யோபு அதைத்தான் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில ஒரு சுகமும் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு சுகமும் இல்லை, ஒரு இளைப்பாறுதல் எனக்கு இல்லை, ஒரு நாள் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னால் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில இளைப்பாறுதலும் இல்லை, ஒரு அமைதியா இருக்க முடியுதா? முடியல. இந்த பிரச்சனை நினைத்து நினைத்து என் சமாதானமும் போய்விட்டது என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையே தத்தளிப்பா இருக்கிற சொல்லி யோபு அதை அழகாய் சொல்லுகிறார். நீங்க தொடர்ந்து வேதத்தை வாசித்து பாருங்க. யோபுவின் புத்தகம் 10:17 வாசித்து பாருங்க. அங்க யோபு சொல்லுகிறார், எனக்கு போராட்டத்திற்கு மேல் போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. அவராதான் சொன்னார், என் வாழ்க்கையில போராட்டத்திற்கு மீது போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது, இதற்கு ஒரு முடிவு இல்லையா? என் வியாதிக்கு ஒரு முடிவு இல்லையா? என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையா? என் உபத்திரவத்திற்கு ஒரு முடிவு இல்லையா என்று சொல்லி அன்னைக்கு யோபு மனம் கலங்கினான். இன்றைக்கு ஒருவேளை என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரி, நீங்க கூட அப்படி வந்திருக்கலாம், ஐயா இது என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை, ஒரு போராட்டத்தை முடித்தால் இன்னொரு போராட்டம் வந்து விடுகிறது, எப்பொழுது பார்த்தாலும் வாழ்க்கையில பிரச்சனையும் போராட்டமும் வியாதி தான் இருக்கிறது, இது என்ன குடும்பம், இது என்ன ஒரு வாழ்க்கை என்று சொல்லி இன்றைக்கு நீங்க மனம் உடைந்து போய் வந்திருக்கலாம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையிலே அந்த போராட்டத்திற்கு கர்த்தர் முடிவை கொண்டு வந்தார். யோபுடைய கர்த்தர் போராட்டத்துக்கு முடிவை கொண்டு வந்தார், அவன பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வந்தார். கொண்டு வந்தது மாத்திரம் அல்ல, யோபுவை கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ எந்த போராட்டத்தில் விடுதலை வேண்டும், எந்த பிரச்சனை விடுதலை வேண்டும், எந்த வியாதியில் விடுதலை வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளைகள் என்னை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ இன்றைக்கு அவள் எதிர்பார்க்கிறபடியே நான் அற்புதம் செய்யும்படிக்கு நான் அவர்கள் மீது நினைவோடு நான் கடந்து வருவேன். என் நினைவுகள் எல்லாம் அதுவாய்த்தான் இருக்கும். இன்னைக்கு என் மகள் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாள், என் மகன் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறான், அவன் எதிர்பார்த்தபடியே அவனுக்கு அற்புதத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி என் ஜனத்தின் நடுவிலே நான் நானும் இறங்கி வந்து என் ஜனங்கள் எதிர்பார்த்தபடி அற்புதத்தை நான் செய்வேன், அதை என் பிள்ளைகளோடு கூட நீ பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொன்னபடியினால் தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு எந்த காரியத்திலே தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும், தேவன் விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ, நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். தேவன் கொடுக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வேதம். எப்பொழுதுமே நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அற்புதம் செய்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர். அந்த விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் நாம் தான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது வேதம். அது எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், எப்படி நாம் எதிர்பார்த்த அற்புதத்தை தேவன் எப்பொழுது கொடுப்பார், வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? 25:11 நான் வாசிக்க கேட்போம். 25:11 நான் வாசிக்க கேட்போம்.
கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும்.
தாவீதுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, போராட்டத்தின் மீது போராட்டம் வந்து கொண்டே இருந்தது. நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தீங்களானால் வேதமே சொல்லுகிறது, தாவீது அநேக யுத்தங்களை சந்தித்தார், அநேக போராட்டங்கள், வாழ்க்கையே போராட்டம். சொந்த மகன் அப்சலோம் நிமித்தமாக போராட்டம் வருகிறது, அவருடைய உயிர் சிநேகிதன் அகிதோப்பால் நிமித்தமாக போராட்டம் வருகிறது. எங்கே போகட்டும், போகிற இடம் சவுல் அவனை ஒரு நாயை துரத்துவதை போல துரத்தி கொண்டிருக்கிறான். அவனே சொல்லுகிறான், ஐயா ஒரு நாயை துரத்துவதை போல என்னை ஏன் துரத்துகிறேன், ஓடி ஒளிகிறான். எங்க கெபிகளிலும் காடுகளிலுமே தாவீது ஒளிந்து கொண்டு இருந்தவன். தாவீது சொல்லுகிறார், எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது. அப்ப மரணத்திற்கு அவருக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்கிற வரையும் அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனை, பலமுறை கண்ணீர் விட்டு அவரே அழுகிறார். அந்த அளவிற்கு தாவீதுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் வேதனையான காரியங்கள் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில சுகமே கிடையாது. அப்படி நெருக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் தாவீது. ஆனா தாவீது சொல்லுகிறார், பாருங்க இந்த பிரச்சனை இந்த போராட்டத்திற்கும் காரணம் என்ன தெரியுமா? அவரே சொல்லுகிறார், ஆண்டவரே என் அக்கிரமம் பெரிதாயிருக்கிறது. ஏன் சரசம் இந்த போராட்டம் வருதுன்னு சொன்னால் நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், நான் செய்த அக்கிரமம் பெரிதா இருக்கிறபடினாலே இந்த போராட்டம் எனக்கு வருகிறது. ஆனா சொல்லிவிட்டு அழகா சொல்லுகிறார், நீர் மன்னிக்கிறவே, கர்த்தாவே நீர் மன்னிக்கிறவே, நான் என்ன அக்கிரமம் செய்தாலும் என்ன பாவம் செய்தாலும் ஆண்டவரே நீர் என்னை மன்னித்து என்னை ஆசீர்வதிக்கிறவே, எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவே. தேவன் அதைத்தான் பார்த்தான். அவன் அக்கிரமம் பெரிதா இருந்தாலும் அவனுடைய விசுவாசம் என்ன, நான் பாவம் செய்தாலும் என் ஆண்டவர் சமூகத்திலே போகிற பொழுது என் ஆண்டவர் மன்னிக்கிற ஒரு தேவன். அது அழகா சொல்லுகிறார், தாவீதை அறிந்து ஜெபித்தபடினால் தான் தாவீதோடு கர்த்தர் இருந்து அவருடைய வாழ்க்கையிலே பாருங்க உயர்வை கர்த்தர் கட்டளை இட்டான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஏன் பல முறை சுகம் இருப்பது இல்லை, ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஏன் போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம் செய்கிற அக்கிரமங்கள், நாம் தேவனை துக்கப்படுத்துகிற காரியம், தேவன் விரும்பாத காரியத்தை நாம் செய்கிற பொழுது அந்த அக்கிரமம் தான், அந்த பாவம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதியையும் பிரச்சனைகளையும் பிசாசின் போராட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விடுகிறது. அது வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம். சில பேர் சொல்லுவார்கள், ஐயா நான் குடிப்பது இல்லை, நான் எந்த ஒரு தவறுமே செய்வது இல்லை என்று சொல்லி அநேக நினைக்கிறார்கள், நான் தான் நம்ம சரியாக இருக்கணும் என்று சொல்லி நிறைய பேர் நிறைய லிஸ்ட் போட்டுறாங்க, குடிப்பது பாவம், விபச்சாரம் பண்ணுவது பாவம், திருடுவது பாவம், கொலை செய்வது பாவம், இப்படி சில காரியங்களை நாம் வரையறுத்து வைத்து இதுதான் அக்கிரமம் இதுதான் பாவம் என்று சொல்லி நாம் முடிவு கட்டி விடுகிறோம். அப்படி அல்ல, வேதத்தை கவனமாய் வாசித்து பாருங்க, எது அக்கிரமம் தெரியுமா? இது ஒரு பக்கம் அக்கிரமாக இருந்தாலும் தேவன் பார்த்து வேதனை படுகிற இன்னொரு பயங்கரமான ஒரு அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்னாகவும் 12:1-2 கவனமாய் வாசித்து பாருங்க, அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, மீரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். மோசேக்கு விரோதமாக பேசுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை பார்த்தார். வசனத்தில் எழுதப்பட்ட ஒரு காரியம், மீரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசுகிற பொழுது அவள் துணிகரமாய் பேசுகிறார்கள், மோசே அற்பமாய் பேசுகிறார்கள். அவங்களை யார் கேட்க முடியும்? நாங்கள் என்ன வேண்டுமானும் பேசுவோம், எப்படி வேண்டுமானும் யாரை குறித்தும் என்ன வேண்டுமானும் பேசுவோம் என்று சொல்லி துணிகரமாய் பேசினார்கள். வேதத்தை வாசித்து பாருங்கள், அவர்கள் பேசுகிற வார்த்தையை பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பேசுவதை கத்தர் பார்த்தாராம். அப்போ அறிந்து கொள்ளுங்க, அக்கிரமம் என்பது குடிப்பது மாத்திரம் அல்ல, விபச்சாரம் செய்வது மாத்திரம் அல்ல, திருடுவது மாத்திரம் அல்ல, அநியாயமாக ஒரு குடும்பத்துக்கு உரதமாக நீ பேசுவாயானால் மற்றவளிங்க உள்ளத்தை உடைப்பீர்களானால் மற்ற குடும்பத்தை அற்பமாய் நினைத்து பேசுவீர்களானால் உன் பதவியை வைத்து உன் செல்வத்தை வைத்து இல்லை ஏதோ ஒரு காலத்தை வைத்து கொண்டு மற்ற குடும்பத்தை மற்றவர்களை குறித்து நீங்கள் தவறாக பேசுவீர்களானால் அதுவே அக்கிரமம், அது பாவம், அது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் மற்றொரு உள்ளத்தை உடைக்கிற பொழுது அது தேவன் பார்த்து கொண்டு இருப்பார். வேதத்தை வாசித்து பாருங்க, ஆரோனும் மீரியாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான், ஆனால் அவர்கள் வாயில் இருந்து இப்படிப்பட்ட அக்கிரமான வார்த்தைகள் வந்த பொழுது கர்த்தர் பார்த்தது மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறது மீரியாம் குஷ்டரோகியாய் மாற்றப்பட்டாள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வியாதி, அந்த குஷ்டரோக வியாதி அன்றைக்கு மீரியாமுக்கு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அக்கிரமான பேச்சு, மற்றவர்களுக்கு அற்பமா பேசின வார்த்தை. மோசே மாத்திரம் தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரா? மோசே மாத்திரம் தான் கர்த்தரோடு பேச முடியுமா? கர்த்தர் எங்களோடு பேசுவது இல்லையா? கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனம் கொடுப்பது இல்லையான்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய பெருமை, தன்னை குறித்து ஒரு மேட்டிமை மீரியாமுக்குள்ளே வந்தது. அந்த மேட்டிமை வந்த நிமித்தமாய்த்தான் தேவன் விரும்பாத வார்த்தை அவருடைய வாயிலே இருந்து வந்தது. அதை கர்த்தர் பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கையிலே குஷ்டரோக வியாதியை தேவன் அனுமதித்தார். உன் அறிந்து கொள்ளுங்க, உங்களுடைய நிமித்தமாக யாருடைய உள்ளமாவது வேதனை படுமானால் அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிற பொழுது தேவன் உங்களை பார்ப்பார். தேவன் உங்களை பார்ப்பார். உங்கள் பணத்தை வைத்து, உங்கள் பதவியை வைத்துக் கொண்டு, உங்கள் ஜாதிகளை வைத்துக் கொண்டு யாரையும் நீங்கள் அற்பமாய் பேசுவீர்களானால் அதுவே அக்கிரமம், அதுவே அக்கிரமம். உனக்குள்ள பெருமை இருக்குமானால் உன் செல்வத்தை குறித்து உன் பதவியை குறித்து ஏதோ ஒரு காலத்தை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டி கொண்டு மற்றவர்களை குறித்து நீங்கள் அற்பமாய் பேசினாலே அதுவே பாவம், அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே வியாதியையும் போராட்டத்தை கொண்டு வந்து விடுகிறது. அது வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம். யோசித்து பாருங்க, இல்லன்னா எதனால மீரியாமுக்கு அந்த வியாதி வர வேண்டும்? நல்லா தானே இருந்தா? அந்த வியாதி வருவதற்கு காரணமே அவளுடைய அக்கிரமான பேச்சு தான். உங்கள் நிமித்தம் யாரு உள்ளம் அநியாயமாய் பேசி அவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டு இருக்குமானால் நீங்கள் போய் மன்னிப்பை கேட்டால் தான் தேவன் நீங்க எதிர்பார்க்க அற்புதத்தை செய்ய முடியும். இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரே நான் பேசிட்டேன், உண்மைதான் பிரதர் சொல்ற மாதிரி என் நிமித்தமா துணிகரம கோபத்தில் அப்படி பேசிட்டேன், தவறாக நான் பேசிவிட்டேன் என்று சொல்லி மன்னியும். நீங்க கேளுங்க, நான் போய் ஒப்புரவாம சொல்லுங்க, இப்ப இயேசு அற்புதம் செய்திருப்பா, நிச்சயமா இயேசு அற்புதம் செய்வார். உங்களுக்கு விசேஷமா ஜெபிக்க போகிறேன். இது ஜெப நேரம். என் பிள்ளைகள் அநேகர் சொல்லுகிறார்கள், எனக்கு சுகமும் இல்லை, என் வாழ்க்கையில் அமைதியே இல்லையா, என் வாழ்க்கையை தத்தளித்து கொண்டு இருக்கிறது, என் வாழ்க்கையே தத்தளித்து கொண்டு இருக்கிறது, ஏன் என் குடும்பம் இப்படி இருக்கிறது, ஏன் எங்கள் வாழ்க்கை இப்படி போராட்டம், வியாதி கடன் பிரச்சனைகள் இப்படி பல விதத்திலும் ஒரே போராட்டத்திற்கு மேலே போராட்டம் இருக்கிறது, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா? என் பிள்ளைகள் இன்றைக்கு என்னை தேடி வந்திருக்கிறாங்க, இன்றைக்கு என் பிள்ளைகளை தேடி வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு யோபுக்கு நான் சுகம் கொடுத்த தெய்வம், யோபுடைய வியாதி படுக்கையை மாற்றி, யோபுடைய வாழ்க்கை தத்தளிப்பை நான் மாற்றி, போராட்டங்களை மாற்றி, யோபுக்கு நான் அற்புதம் செய்ததை போல, யோபுடைய வாழ்க்கை விரும்பின நன்மையை யோபுக்கு நான் கொடுத்ததை போல, இன்றைக்கு வந்திருக்க என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தத்தளிப்புகளை நான் மாற்றப் போகிறேன். உம்மிடத்தில் வருகிற பொழுது நீர் மன்னிக்கிற தேவன் என்று சொல்லி தாவீது சொன்னதை போல இன்றைக்கு அவரிடத்தில் வருவீர்களானால் உன் பாவத்தை அறிக்கையிட்டு உன் அக்கிரமத்தை அறிக்கையிட்டு இயேசுவே என்னை மன்னியோ, உன் கிருபை பெரியது, உன் மன்னிப்பு பெரியது, என்னை மன்னியோ, என்னை விடுதலை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது தேவன் இன்றைக்கு உங்க வாக்கு இப்போ அற்புதத்தை செய்ய போகிறார். உன் குடும்பத்தை தத்தளிக்கப்படுகிற ஆவிகள் இப்ப வெளியேற போகிறது. உன் குடும்பத்தை கலங்கப்படின ஆவிகள், உன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் இப்ப வெளியேற போகிறது. தேவனுடைய வல்லமை அக்னியா இறங்கி வருகிறது, கர்த்தருடைய வல்லமை அக்னியா இறங்கி வருகிறது. இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே உன் வல்லமை இறங்குவதாகி இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதியின் கட்டுகளும் இப்படி தெரிபடுவதாக. வியாதிகளை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் இப்படி வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. ஆண்டவருடைய வல்லமை அனைவரை தொடுகிறது. தகப்பனே, யார் யார் என்னென்ன வியாதிக்காய் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு அற்புதம் நடக்கணும். என்ன வியாதியா இருந்தாலும் இப்ப அவங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறபடி, அவங்க ஜெபிக்கிறபடி ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்வீராக. அற்புதம் நடக்கட்டும். நீ சுகமாக்கின அன்பிற்காய் சோத்திரம். தகப்பனே, கற்பத்தின் கனிக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவருடைய கற்பங்களை ஆசீர்வதிங்க. நல்ல குழந்தை செல்வங்களை கொடுங்க. ஆசீர்வதிக்க வேணுமான ஜெபிக்கிறேன்ப்பா. கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை செய்ய வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். வியாபாரம், தொழில், வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எதிர்பார்க்கிறபடியே வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, வேலைகள் வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எப்படி எம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கு தொட்டதற்காய் சோத்திரம். நீ ஆசீர்வதித்து விட்டு அன்பிற்காய் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
அன்பு நேயர்களே, அன்பின் குரல் தமிழ் நிகழ்ச்சியை உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் fm@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.
Hallelujah.